الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا مصطفى حبيب صلى الله عليه وآله وسلم أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وخياركم خياركم لنسائهم أو كما قال صلى الله عليه وآله وسلم இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகமே இருளாக இருந்த சந்தர்ப்பத்தில் ஜொலிமயமாக இவ்வுலகத்துக்கு பூத்து வந்த நம் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கண்ணியமான மகத்தான சுன்னாக்களை வாழ்வில் அணுவணுவாக பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் சாபிஊங்கள் சபா சாபிஊங்கள் கியாமத் பர்யந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் அல்லாஹ்வின் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் கட்டளை மதித்து இறையில்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் சங்கையான கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைத்தவனும் படைத்தவனுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களும் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் வாழ்வில் முடியமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்திருக்கிறார்களோ விலக்கிருக்கிறார்களோ அவ்வாறான ஒவ்வொரு காரியத்தையும் வாழ்வில் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நமது இஸ்லாமிய சமூகத்தை எடுத்தால், இஸ்லாமிய உம்மாவை எடுத்தால், இஸ்லாத்துடைய எல்லா பகுதிகளையும் பூர்த்தி செய்கிறார்களா என்றால், இஸ்லாத்துடைய ஒவ்வொரு பகுதிகளையும் சரியாக கவனமெடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் பின்தொடர்கிறார்களா என்று சொன்னால், பேசக்கூடிய எண்ணையும் சேர்த்து சொல்கிறேன், எல்லோருமே கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறோம், எல்லோருமே கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறோம். சிலர்களை எடுத்தால் முஆமலாத்துடைய பகுதியில் அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில் வியாபாரம் செய்து கொண்டு போகிறார்கள். ஆனா இன்னும் சிலரை எடுத்தால் முஆமலாத்துடைய பகுதியில் ஜீரோ. இன்னும் சிலரை எடுத்தால் இபாதாத்துடைய பகுதியில் வானத்தை எட்டக்கூடிய அளவுக்கு உம்ரா ஹஜ்ஜி அவருடைய குர்ஆன் திலாவத் அவருடைய ஜிக்ர் ஏனைய கர்மங்களை பார்த்தா அவர் முன்னோக்கி கொண்டே போறாரு. ஆனா இன்னும் சிலர்களை பார்த்தால் இபாதத்துடைய லைனில் ஜீரோவாக இருக்கிறாங்க. ஆனா கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவாக முஆமலாத்தை பற்றி நாம் அதிகமாக பேசுகிறோம் கேட்கிறோம், இபாதத்தை பற்றி அதிகமாக பேசுகிறோம் கேட்கிறோம். ஆனால் இன்று எங்கட நாட்டில் நமது நாட்டு என்று சொல்வதை விடவும் உலகளாவிய ரீதியில் இன்றைக்கு ஏற்படக்கூடிய மிக பெரும் ஒரு பிரச்சனை என்னென்றால், பலாக்கூடிய விகிதாசாரம் அதிகரித்து கொண்டே போகுது, ஃபசஹ்வுடைய விகிதாசாரம் அதிகரித்து கொண்டே போகுது, ஹுதுவுடைய விகிதாசாரம் அதிகரித்து கொண்டே போகுது. காலையில நிகாஹ், மாலையில தலாக், மாலையில நிகாஹ், காலையில தலாக். இன்னைக்கு குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு நிகாஹ் ஏன் செய்றாங்க என்று தெரியாத அளவுக்கு, நிகாஹ் செஞ்சாங்களா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அவசரமாக காலி கோர்ட்டுக்கு போய் தலாக்க வாங்கி கொண்டு போறாங்க.
பெண்கள் பசகையும் குதுகையும் வாங்கி கொண்டு போறாங்க. இந்தியா எடுத்தாலும் விகிதாசாரத்துல தலாக்குடைய விகிதாசாரத்தில் அதிகரிச்சு கொண்டே போகுது. அதே மாதிரி இலங்கை எடுத்தாலும் குறிப்பா கொழும்பு பகுதி, கிழக்கு மாகாண பகுதிகளை போன்ற இடங்கள் எடுத்தா அதிகமான தலாக்குகள் அன்றாடம் உண்டாகி கொண்டே இருக்குது. என்ன காரணம்? நமக்கு முன்னால் நமது மூத்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னால், அதே போன்று அந்த வயதில் உள்ளவர்கள் இன்னும் திருமணம் செய்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அண்மையில் திருமணம் செய்யக்கூடிய சமூகத்தை எடுத்தால், வாலிபர்களை, வாலிப பெண்களை எடுத்தால், ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு இல்லாமல் தலாக்கில் போய் ஃபஸஹில் போய் தங்களுடைய வாழ்க்கை முடித்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் பார்ப்பதற்கு நல்லவர்களை போன்று, சாலிகங்களை போன்று, அவுளியாக்களை போன்று இருந்தாலும், நமது வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சினை, நமது வீட்டில் நடக்கக்கூடிய பலாய் முசீபத்துகள் நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக அறிந்திருக்கிறோம். அது பிறருக்கு தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுன்னர்களே, இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? முஆமலாத்தை பற்றி அதிகமாக பேசுகிறோம், இபாதத்தை பற்றி அதிகமாக பேசுகிறோம். ஆனால் முஆஷராத்துடைய பகுதி, குடும்ப வாழ்க்கை என்று வரக்கூடிய நேரத்தில் மிக பெரும் ஒரு பகுதி, இந்த பகுதியில நாம் ஒவ்வொருவரும் ஜீரோவாக இருக்கிறோம். ஆச்சரியம் என்னென்றால், ஒரு மனிதன் ஒரு துறையை தேர்வு செய்யும் போது, ஒரு வியாபாரி வியாபாரத்தை தேர்வு செய்யும் போது, அவர் அதை பற்றி படிக்கிறாரு, பலரிடத்துல மஷூரா செய்கிறாரு. ஒரு வைத்தியர் வைத்தியராக ஆகுவதற்கு வைத்திய துறையில் கஷ்டப்படுகிறார். ஒரு லாயர் ஒரு சட்டத்தரணியாக மாறுவதற்கு அந்த துறையில் கிட்டத்தட்ட 4-6 வருடம் கஷ்டப்பட்டு படிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு ஆலிம், அவர் ஆலிமாக மாறுவதற்கு 7-8 வருஷம் 12 வருஷம் கஷ்டப்பட்டு குர்ஆன் ஹதீஸ படிக்கிறாரு. ஒரு ஹாஃபில் குர்ஆனை சுமப்பதற்கு 3-4 வருடம் கஷ்டப்படிக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு துறையை எடுத்தாலும், ஒரு ஹோட்டலில் டீ மேக்கராக ஆகுவதற்கும் டீ ஊற்றுவதற்கும் படிக்கிறாரு. ஆனால் படிக்காம செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை தான் திருமணம், நிகாஹ். நாம் திருமண வாழ்க்கையை பற்றி நாம் நினைக்கிறோம், திருமணம் நிகாஹ் என்றால் இச்சைக்கு செய்யப்படக்கூடிய உண்டு, எங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக செய்யப்படக்கூடிய உண்டு. நிகாஹ் என்பது ஆசையை பூர்த்தி செய்வதற்கும் இச்சையை பூர்த்தி செய்வதற்கும் செய்யப்படக்கூடிய உண்டு அல்ல, அது நிகாஹுடைய ஒரு பகுதி. குடும்ப வாழ்க்கை என்பது மிகவும் அழகானது, ஆனால் நமக்கு வாழ தெரியாது. ஏன் வாழ தெரியாது? நிக்காகுடைய வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, ஃபேமிலி லைஃபை நாம் சரியாக படிக்கல. கண்ணியமான சகோதரர்களே, யாரும் சொல்ல முடியாது குர்ஆன்ல எதுவும் இல்லை என்று சொல்ல முடியாது. நாம் காணல்ல, குர்ஆன் எல்லாமே அல்லாஹ்வினால் உள்ளடக்கப்பட்டிருக்குது. குர்ஆன்ல இபாதத்தை எடுத்தால் ஹஜ்ஜை உம்ராவை அல்லாஹ் பேசியதை போன்று, முஆமலாத்தை எடுத்தால் கடன் பட்டி வியாபாரத்தை பேசியதை போன்று, குர்ஆன் அதே போல முஆஷராத், ஒரு குடும்பம், ஒரு தாயோடு எப்படி நடக்கணும், ஒரு தந்தையோடு எப்படி நடக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளோடு எப்படி நடக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களோடு எப்படி நடக்கணும், இதை பேசியதை போன்று குர்ஆன்ல சூரா பக்ரா, சூரா அஹ்சாப், சூரா பலாக், சூரா நிசா, இந்த 4 சூராலையும் கணவன் மனைவி எப்படி நடக்கணும் இது அல்லாஹ் பேசியிருக்கிறான். கணவன் மனைவியுடைய உறவை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சில ஹதீஸ்களுடைய சாரம்சம் தான் கயாமத்துடைய அடையாளத்தில் உண்டு தான், தலாக் அதிகமாக உண்டாகும், தலாக் அதிகமாக உண்டாகும். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் ட்ரக்ஸுக்கு அடிமையாகுவதற்கு அடிப்பட காரணம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, உம்மை வாப்புக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரிவினை. இதனால குழந்தை வாப்ப கிட்ட இருக்கிறதா உம்மை கிட்ட இருக்கிறதா தெரியாது, அங்கும் இங்கும் வளர்ப்பதற்கு சரியான ஒரு தலைமைத்துவம் கிடையாது. குழந்தை பாவம் செய்ய ஆரம்பிக்குது, குழந்தை தவறு செய்ய ஆரம்பிக்குது. இப்ப கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் பெற்றோர்களை பற்றி எந்த அளவு பேசியிருக்கிறதோ அதே மாதிரி அந்த அளவுக்கு குர்ஆன் கணவன் மனைவியை பற்றியும் பேசியிருக்குது. நாம் எல்லோரும் சொல்லுவோம், தந்தையுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்குது, தாயுடைய கால் பாதத்துக்கு கீழால்தான் சுவனம் இருக்குது. அதே குர்ஆனும் ஹதீஸும் தான் சொல்லுது, மனைவி கணவனை பார்த்து சிறந்தவர் என்று சொல்லாட்டி கணவன் சிறந்தவர் கிடையாது. கணவன் முழு ஊரும் சொல்லுது, முழு உலகமும் சொல்லுது, முழு மஹல்லாவும் சொல்லுது, இவர் ஒரு நல்ல மனிதன். ஆனா மனைவி சொல்லுறா, இவர் என்ற எனக்கு மெச்சாகுது இல்ல, இவர் பொருத்தமானவர் அல்ல, இவர் மோசமானவர் என்று சொல்லித்தா முழு உலகமும் சொன்னாலும் அல்லாஹ் இடத்தில் இவர் சிறந்தவர் கிடையாது. மனைவி சொல்லோடும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் என் மனைவியிடத்துல சிறந்தவர் என்ற பட்டத்தை எடுத்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால முழு ஊர் மக்களும் அந்நிய மக்களும் சொன்னாங்கள், அமீன், இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான மனிதன், நம்பிக்கையான மனிதன், அஸ்-ஸாதிக், உண்மை பேசக்கூடிய மனிதன். முழு சமூகமும் முழு ஊரும் புகழ்ந்தாங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு பின்னால மனைவிமாரிடத்துல போய் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஹபீபுடைய லைஃப் எப்படி? எப்படி வெளி சமூகம் அல்லாஹுடைய தூதரை புகழ்ந்தாங்களோ அதே மாதிரி மனைவி மக்களும் புகழ்றாங்க, எங்கட கணவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த நல்ல ஒரு மனிதன். ஆனா இன்னைக்கு வெளி சமூகம் எங்களை புகழுது, வெளி சமூகம் எங்களை தலைக்கு மேல தூத்து வச்சிருக்கிறாங்க, ஆனா வீட்டுல மனைவி இகழ்றா, மனைவிக்கு பொருத்தம் இல்ல. காரணம் என்ன? நாம் சரியாக குடும்ப வாழ்க்கையை படிக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல வாழ ஆரம்பிக்கல. நான் இந்த ஹுதுபால மிக முக்கியமான சில விடயங்களை உங்களோட ஒரு மஷூரா, உங்களோட ஒரு ஆலோசிக்கலாம் நினைக்கிறேன். இன்னைக்கு ஏனண்டா அதிகமான நிகாஹ் நடக்குது, டெய்லி கேள்விப்படுற விஷயம் என்னண்டா, தலாக் தலாக் தலாக். இந்த தலாக் என்பது இன்னைக்கு ஒரு ஒரு விளையாட்டு பொருளாக மாறிட்டு, இன்னைக்கு குடும்பங்கள் இரண்டாக பிரிகிறது ஒரு ஒரு சிறிய ஒரு விளையாட்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சகராத், தன்னுடைய கடைசி நேரம், கடைசி படுக்கையில உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்களை பார்த்து, பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, உம்ரா செய்யுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க என்று சொல்லல, பெண்களுடைய விஷயத்துல அல்லாஹ்வை நீங்க பயந்துக்கோங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி ஹஜ்ஜி ஜபலுர் ரஹ்மா மலைக்கு மேலால் ஏறி லட்சக்கணக்கான சஹாபாக்களை பார்த்து பல உபதேசங்கள் செஞ்சாங்க. அதுல ஒன்று என்ன தெரியுமா சொன்னாங்க, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க பெண்களுடைய விஷயத்துல. சக்கராத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது பெண்களுடைய விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. தன்னுடைய கடைசி ஹஜ்ஜின் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விடயம், பெண்களுடைய விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. கண்ணியமான சகோதரர்கள், இது நீண்ட ஒரு சப்ஜெக்ட், இது சுருக்கமான நேரத்துல சில முக்கியமான விஷயங்கள், எங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய சில பலகீனங்களை நாங்க திருத்திக் கொள்ளணும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாங்க இதை கேட்போம். பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள். இந்த விலா எலும்பு எல்லோருக்கும் தெரியும், ஸ்ட்ராங் கிடையாது, அதாவது வளைச்சா வளையக்கூடிய ஒன்று, அதாவது நேராக்கினா உடையக்கூடிய ஒன்று விலா எலும்பு. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு பெண்ணை நீங்க ஒரே தடவையாக திருத்த போக வானோம், திருத்த போனா அந்த விலா எலும்ப நீங்க உடைச்சிடுவீங்க, தலாக்குல போய் முடியும். ஏன்னா உம்மா வாப்ப கிட்ட வேறொரு விதத்துல வாழ்ந்திருப்பா, நீங்க இப்ப அவரோட அவோட வாழ போறீங்க, அவட மனதை புரிஞ்சுதான் நீங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். ரெண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் ஏன் இவ திருத்தோனும், இவட லைஃப் இவ நினைச்ச மாதிரி போகலாமே என்று விட்டுட்டா ஃபசாதுல போய் பெரிய ஒரு முசீபத்துல போய் ஃபேமிலி லைஃப் முடியும். அதனால நிதானமாக விட்டு கொடுத்து பிடிக்க வேண்டிய இடத்துல பிடித்து குடும்ப வாழ்க்கைய சமமாக பேலன்ஸாக கொண்டு போங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படித்து தந்தார்கள். மிக முக்கியமாக நாம் இன்று எல்லோரும் உரிமைகளை பத்தி பேசுறோம், முழு உலகமும் ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசுது, எங்களோட உரிமைகள் எங்களுக்கு கிடைக்கணும். ஒரு வியாபாரியை எடுத்தால் அவர் அவருடைய உரிமையை பேசுறாரு, ஒரு தொழிலாளியை எடுத்தால் அவருடைய உரிமையை பேசுறாரு. அதே மாதிரி ஒவ்வொருவரும் அவங்களுடைய உரிமையை பேசுறோம், எங்களோட உரிமையை நாங்க பெற்றுக் கொள்ளணும். ஆனா நாங்க எல்லா உரிமைகளையும் சரியாக நிறைவேற்றினாலும் மனைவியுடைய ஹக்கு, மனைவியுடைய உரிமை, அதை நாங்க சரியாக நிறைவேற்றுவோமா என்றால் கேள்விக்குறி. இந்த உரிமைகளை சரியாக நிறைவேற்றினால் குடும்ப வாழ்க்கையில 100-க்கு 90 வீதமான பிரச்சனைகள் இல்லாம போகும். உரிமைண்டா நாங்க நினைச்சிருக்கிறோம், சில உரிமைகளை நாங்க படிச்சிருப்போம் குர்ஆன் ஹதீஸ்ல, இது மட்டும் தான் ஹக்கு உரிமைன்னு எண்ணிக்கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் 4 வகையான உரிமைகளை சொல்லுது. ஒரு கணவன் மனைவிக்கு 4 வகையான உரிமைகளை கொடுக்கணும். நிக்கா செய்த ஒவ்வொருவரும், நிக்கா செய்ய போற ஒவ்வொருவரும் மிக கவனமாக கேளுங்க, மிக கவனமாக கேளுங்க. லைஃப்ல அதிகமான பயான்கள்ல தூங்கிட்டோம், அதிகமான பயான்கள்ல தூங்கினதால தான் எங்களுக்கு லைஃப் எப்படி கொண்டு போகும்னு தெரியாது. நான் சொல்லல தெரியாது என்று சொன்னால் வாழ தெரியாது என்பதை சொல்லல, ஹதீசுடைய பிரகாரம், குர்ஆனுடைய பிரகாரம் எங்களோட லைஃப் எப்படி முன்னெடுத்து போகணும் தெரியாது. ஏன் நாங்க படிக்கிறது இல்ல, குர்ஆனை பிறற்றது இல்ல, எப்பயாவது ஒரு முறை வாரது சும்மா அல்லது எப்பயாவது ஒரு பயான கேட்கறது, ஏதோ சொன்னாங்க ஏதோ கேட்டோம் என்று போறோம். இல்ல, நாங்க எங்கட லைஃப்ல எங்கட வியாபாரத்தை நாங்க முன்னெடுத்து செல்றது போல, எங்கட படிப்புல நாங்க கவனம் செலுத்துறது போல, எங்கட ஈமானுடைய பகுதி எங்களுடைய இபாதத்துடைய பகுதியையும் நாங்க சீராக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு வகையான உரிமைகளை சொன்னாங்க. அதுல முதலாவது வகையான உரிமை ஹக்கு, பொருள் ரீதியான ஹக்கு, பொருள் ரீதியான ஹக்கு. இரண்டாவது ஹக்கு பெண்களுடைய உணர்வு ரீதியான ஹக்கு. மூணாவது உடல் ரீதியான ஹக்கு. நாலாவது பெண்களுக்கு தர்பியத் ரீதியான ஹக்கு. இந்த நாலு ஹக்க ஒவ்வொரு கணவனும் யோசிக்கணும். நான் இந்த மனைவிக்கு கொடுத்திருக்கிறேனா, ஏன் நான் திருமணம் செஞ்சேன் மனைவிக்கு இந்த நாலு வகையான ஹக்கையும் சொல்லி கொடுத்திருக்கிறேனா, இந்த நாலு வகையான ஹக்கில் நான் தரக்குறைச்சல் செய்திருக்கிறேனா, இந்த நாலு வகையான ஹக்கில் ஒன்றில் இவர் தரக்குறைச்சல் செய்தாலும் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது, குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. காலையிலிருந்து மாலை, மாலையிலிருந்து காலை வரைக்கும் இவரை தற்கொலை செய்யலாமா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். காரணம், இந்த நாலு வகையான ஹக்கில் தரக்குறைச்சல் செய்தால். முதலாவது பொருள் ரீதியான ஹக்கு என்றால் நாம் அதை வலிமையாக செய்யறோம், அதில் நாங்கள் யாரும் தரக்குறைச்சல் செய்யறதில்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, முஆவியா பின் ஹைதார் ரழியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், பெண்களுக்கு ஹக்கு இருக்குதா, பெண்களுக்கு சில உரிமைகள் இருக்குதா? சொன்னாங்க, ஆம் இருக்குது, பொருள் ரீதியான சில ஹக்குகள் இருக்குது. சொன்னாங்க, அந்த பெண்ணை வாழ வைப்பது, அந்த பெண் வாழ்வதற்கு ஒரு இல்லறத்தை கொடுப்பது, இது ஒரு ஆண் செய்யக்கூடிய ஹக்கு. அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு ஆடை வாங்கி கொடுப்பது, நான் ஒரு ஆடையை வாங்குறேனா, அந்த பெண்ணுக்கும் ஒரு ஆடையை வாங்குறது, நாங்க எங்களோட தேவையை மட்டும் பூர்த்தி செய்கிறோம். இஸ்லாம் சொல்லுது, இல்ல, நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ அதை உங்களோட மனைவிக்கும் நீங்க ஆசைப்படுங்க. உங்களோட மனைவிக்கும் நீங்க ஒரு பொருளை வாங்கும் போது அந்த மனைவிக்கும் கிஃப்டாக ஒரு பொருள், அதே பொருளை வாங்கி கொடுங்க, முஹப்பத் உண்டாகும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களோட மனைவிக்கு நீங்க ஆடை கொடுப்பதும் உங்களோட சுன்னா, உங்களோட கட்டாயம். அதே மாதிரி மஹர் கொடுப்பது. இன்னைக்கு மகருடைய விஷயத்துல நான் அடிக்கடி சொல்றது, இன்னைக்கு நாம் நினைச்சிட்டோம் மகரெண்டா நாங்க விரும்பி கொடுக்க கூடிய ஒன்று, நாங்க அதை முடிவு செஞ்சிட்டோம் தங்கம் தான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வே மகர் என்பதை தெளிவாக விளங்கி கொள்ளோனும், மகர் என்பது தங்கம் அல்ல. இன்னைக்கு நாங்க திருமணம் முடிச்சதோட, திருமணம் பேசினத்தோட நாங்க சேர முதலாவது முசீபத் என்னண்டா, ரெண்டு பேரும் பழகுவதற்கு போனை கொடுப்பது. திருமணத்துக்கு முன்னாலேயே ரெண்டு பேரும் அவங்களோட குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க இமாம் இங்க ரெஜிஸ்டர் கைய பிடிச்சு கபீல் து நிக்காஹ் சொல்வதற்கு முன்னாலே போன்ல ஆரம்பிச்சுட்டாங்க லைஃப். இப்ப திருமணத்துக்கு பின்னால பிரச்சனை, ஏன் திருமணத்துக்கு முன்னாலே ரெண்டு பேரும் விலகி கொண்டுட்டாங்க, நாங்க இப்படித்தான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எத்தனை குடும்பம் திருமணத்துக்கு முன்னால, அதாவது பேசி வைத்ததற்கு பின்னால பழகி பார்ப்போம் என்று சொல்லி பழகின எத்தனையோ பேர் தலாக்லதான் லைஃப் முடிஞ்சிருக்குது. ஏன் அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட திருமணத்துக்கு முன்னாலே விளங்கி கொள்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு நல்லியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அழகான முறையில சொல்லி தந்தாங்க. கிதாபு நிகாஹ், புகாரில நிகாஹ் என்ற ஒரு தனி பாபை இருக்குது, தனி பாடமே இருக்குது, எப்படி நடந்து கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சுன்னத்துக்காவது கேட்கிறது பெண் கிட்ட, உங்களுக்கு மஹர் என்ன தேவை? சில பெண்கள் புக்ஸ் கேட்பாங்க, படிப்பதற்கு புக்ஸ். இன்னும் சில பெண்கள் அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளை கேட்பாங்க. நாங்க முடிவு செய்யறதில்ல மஹர் இதுதான் கொடுக்கணும் என்று. கண்ணியமான சகோதரர்களே, மகர முடிவு செய்யறது பெண்ணுடைய உரிமை. ஆரம்பத்திலே பெண்ணுடைய ஹக்க நாங்க மௌத்தாக்கிடுறோம். ஆரம்ப உரிமையிலே நாங்க எவ்வளவு பெருமதியான பொருளை கொடுத்தாலும் சில நேரங்கள் அந்த பெண் சிம்பிளான ஒரு மகர கேட்கலாம், ஒரு ஆடையை கேட்கலாம், அல்லது அவருக்கு விருப்பமான ரிங்க கேட்கலாம், ஒச்ச கேட்கலாம். அந்த பெண் விரும்பக்கூடியதை கொடுக்கறதுனால முஹப்பத் உண்டாகும். இதுதான் மகருடைய சட்டம். அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த பெண்ணுக்கு நாளாந்தம் செலவழிப்பது, அந்த பெண்ணுடைய தேவைகளுக்கு செலவீனம் செய்வது, இது ஆணுடைய ஹக்கு. இதுல நாங்க யாரும் தரக்குறைச்சல் செய்யறதில்ல. ஏனென்றா இது நாங்க வலிமையாக கேள்விப்படுகிறோம், நிக்கா பயான்கள்ல பேசுகிறோம், பொருள் ரீதியான ஹக்க சரியாக நிறைவேற்றோம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய இரண்டாவது தவறு உணர்வு ரீதியான ஹக்கு, பெண்களுடைய உணர்வு ரீதியான உரிமையில நாங்க தரக்குறைச்சல் செய்கிறோம். கண்ணியமான சகோதரர்களுக்கு, நிறைய பெண்கள் ஜினால போறதுக்கு காரணம் அந்த பெண்களுடைய உணர்வு மதிக்கிறது கிடையாது. நிறைய பெண்கள் இன்னைக்கு தலாக்குல போய் முடிவதற்கு காரணம் ஆண்கள் ஏண்ட கணவன் ஏன் உணர்வு மதிக்கிறாரு இல்ல, ஏண்ட கணவன் ஏன் உணர்வு மதிக்கிறாரு இல்ல. அதனால அந்த பெண்கள் ஒரு மாதம் இரண்டு மாதம் ரெண்டு மூணு வருடம் பாக்குறாங்க, எப்படியாவது இவரோட பிரியோணம் என்று பிரிஞ்சு போறாங்க. ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் குர்ஆன் ஹதீஸ் எடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு பிஸியான ஒரு நபி தன்னுடைய பெண்களுடைய மணியமாருடைய உணர்வை மதிச்சாங்க என்று பாருங்க. நாங்க சொல்றது என்ன, சில விளையாட்டுகளை பார்க்கும் போது பார்க்க கூடாது, இதெல்லாம் மார்க்கத்துல அனுமதி இல்ல. ஹலாலான எந்த ஒரு விளையாட்டையும் பெண்களுக்கும் பார்ப்பதற்கு அனுமதி இருக்குது. சுன்னத்தான முறையில பள்ளிக்கு முன்னால அபிஷா நாட்டை சேர்ந்த சில சில மக்கள், சில கருப்பு நிற நீக்ரோ மனிதர்கள், அவங்க ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோல் புஜத்துல தன்னுடைய கையை வச்சு அந்த விளையாட்டு பாக்குறாங்க. அல்லாஹுடைய தூதருக்கு விளங்கிட்டு ஏண்ட மனைவிக்கு இந்த விளையாட்டு பார்க்க ஆசை, நாங்க மோத்துல பாய்வோம், இந்த டைம்ல ஏன் தோல் புஜத்துக்கு மேலாளர் இந்த விளையாட்டு பாக்குறதா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோளில் வருத்தம் ஏற்பட்டும் ஆயிஷா அம்மா மனம் தீர அளவுக்கு அந்த விளையாட்டு பார்க்கும் வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. இப்ப ஆயிஷா அம்மாவை பார்த்து கேட்டாங்க, போதுமா விளையாட்டை பார்த்தது போதுமா? ஆயிஷா அம்மா போதும் என்று சொன்னதுக்கு பின்னால தான் அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்திலிருந்து எழும்பி போனாங்க. அந்த பெண் அந்த மனைவியுடைய உணர்வை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்தார்கள். ஒருமுறை அல்லாஹுடைய தூதர் யுத்தத்துக்காக போய் கொண்டிருக்கிறாங்க, திடீரென்று ஆயிஷா அம்மா கேட்கிறான், யார் ரசூலுல்லாஹ், நானும் நீங்களும் ஒரு ரேஸ் ஓடுவோமா? அல்லாஹுடைய தூதர் சொல்லல, நான் யாரு தெரியுமா, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு ஆலிம், நான் ஒரு லாயர், எல்லாருக்கும் முன்னுக்கு ரேஸ் ஓடுறதா? அல்லாஹுடைய தூதர் நினைச்சிருந்தா எப்படி கேட்கலாம், முழு உலகத்துக்கும் நபி நான், ஜின்களுக்கும் மலக்குகளுக்கும் நபி நான், நான் தான் ரசூல், என்னோட ரேஸ் ஓடுறதா? வெக்கம் இல்லையா? பின்னால சஹாபாக்கள் இல்ல இல்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை கூப்பிட்டு நீங்க கொஞ்சம் முன்னால போங்க, நான் ஆயிஷா அம்மாவோட ரேஸ் ஓட போறேன். ஆயிஷா அம்மாவும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரேஸ் ஓடுறாங்க. அந்த பெண்ணுடைய உணர்வை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்தாங்க. ஒரு நாள் டேடோட வீட்டுக்கு வராங்க, நாங்க வெளியில எல்லாம் சுத்திட்டு வாரோம், இப்ப வீட்டுல பெண்ணும் கஷ்டப்படுறா, இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பிரச்சனைகளோட வீட்டுக்குள்ள வராங்க. ஆயிஷா அம்மா என்ன கேட்கறாங்க தெரியுமா, யார சூழல்லா ஒரு கதை சொல்லட்டா, ஒரு ஹிஸ்டரி ஒன்று சொல்லட்டா, எவ்வளவு கோபம் வரணும், எத்தனை பேர் செக்க பம்பாக்கி கொடுத்த கடன் கிடைக்காம டேடோட நான் வீட்டுக்கு வாரேன், நீ கதை சொல்ல வந்து கேட்கிறியா? வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து பக்கத்து வீட்டு ஜனநாள பக்கத்து வீட்டு ஆக்கள் எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை ஏற்படும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சொல்லுங்க கதைய. மிக நீளமான ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்துல டேட காட்டாம அந்த கதைய அந்த ஹதீஸ முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஏன், அந்த பெண்ணுடைய உணர்வு அல்லாஹ்வுடைய தூதர் மதித்தாங்க. அதே மாதிரி ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா கிட்ட சொல்றாங்க, நான் வீட்டுக்கு வாரேன், ரொட்டி சுட்டு வைங்க. ஆயிஷா அம்மா மாவை குழையறாங்க, அவங்களுக்கு தூக்கம் வருவது, அதே இடத்துல தூங்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தஅவாவுடைய பணியெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வாராங்க, ரொட்டி சுட்டு இல்ல, மாவு குழைஞ்சிருக்கிற ஆயிஷா அம்மா தூக்கம், கோபம் வருமா வராதா? அல்லாஹுடைய தூதர் கோபப்படல, அந்த பெண்ணுக்கும் ஒரு டயர்ட் இருக்குது, அந்த பெண்ணுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. ஆனா இந்த காலத்துல எங்கட பெண்களுக்கு யூடியூபையும் எஃபியும் பாவிச்சு பாவிச்சு டயர்ட் மாறி, அந்த காலத்துல சஹாபி பெண்களுக்கு தொழுது திக்ர செஞ்ச குர்ஆன் ஓதி டயர்ட் தூங்கிட்ட ஆயிஷா அம்மா. உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுடு தண்ணியை கொண்டு போய் மேல் லவுத்தல்ல, கூல் தண்ணியை கொண்டு போய் மேல் லவுத்தல்ல, இன்னைக்கு எங்கட மக்கள் செய்யற வேலைகள், கையில் இருக்கக்கூடிய பொருள் எடுத்து கீழ அடிக்கல, ஐபோன் எடுத்து கீழ அடிக்கல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால முபாரக்கான கையால ரொட்டியை பிசைஞ்சு, அதாவது மாவை பிசைஞ்சு ரொட்டி சுட்டு ஆயிஷா அம்மாவை எழுப்பி சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த பெண்ணுடைய உணர்வு அல்லாஹ்வுடைய தூதர் மதித்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை சொல்லுறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்னண்டா, வைஃப் கால் பண்ணா பாக்குறது, முழு பேருடைய போனையும் ஆன்சர் பண்ண ரெடி, ஆனா வைஃப்ட கால் ஆன்சர் பண்ண தயார் இல்ல. அந்த பெண் ஏதோ ஒரு அவசரமான செய்தியை சொல்ல கோல் எடுக்கிறார், இவர் சொல்றாரு, சிலருங்க பேரையே மார்க் பண்ணி வச்சுக்கு தலைவலி எடுத்தார், அந்த போன்ல மார்க் பண்ணி வச்சிருக்கிற சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஏதாவது ஒரு பேர் இல்ல. ஆனா ஆபீஸ்ல வேலை செய்யற பலருடைய பேரை சியூட்டி பியூட்டி என்னென்ன ஹார்டின் எதேதோ பேர் மார்க் பண்ணி இருக்குது, ஆனா வைஃப்ட பேரை ஏதாவது ஒரு அதாவது மெடிசின் பேரை தான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரமலானுடைய காலத்துல யாரும் இல்ல, பள்ளிக்கு வாராங்க, வீட்டுக்கு போகணும், அல்லாஹ்வுடைய தூதர் இஃத்திகாஃப்ல இருக்கிறாங்க, இஃத்திகாஃப்ல இருந்தா வெளியில போகலாம், மனைவியை பார்க்க போகலாம், ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் படிச்சு தாராங்க, சந்தர்ப்பத்துக்கு போகலாம். சஃபியா ரலியல்லாஹு சொல்றாங்க, யார சொல்லல்லா, என்னுடைய கணவர் எனக்கு தனியே போ பயமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் கையை பிடிச்சு கொண்டு வீட்டுல போய் விட்டுட்டு வந்தாங்க. இன்னைக்கு நாங்க செய்யற பெரிய தவறு என்ன, வைஃப் கால் பண்றது, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், நான் வெளியில போகணும், இவர் இங்கிருந்து எது ஆன்சர் பண்றது? நான் ஆட்டோ டிரைவருக்கு சொல்லியிருக்கிறேன், நான் பிக்னிக்கு கால் பண்ணிருக்கிறேன், நான் ஊபர்ல ஒரு புக் பண்ணிருக்கிறேன், நீங்க போங்க. இவர் போறது யாரோட? ஏதோ ஒரு டிரைவரோட போற. நான் டிரைவர் மாற குறை சொல்லல, கணவன் மாறத்தான் குறை சொல்றேன். நான் டிரைவர் மாற குறை சொல்லல, கணவன் மாறத்தான் குறை சொல்லுறேன். ஏனண்டா தனிமையில பெண் அனுப்புறது, மாமியோட போங்க, மாமாவோட போங்க. அப்ப நாங்க ஏன் கபில் துணிக்காக இந்த திருமணம் செய்யணும்? மாமாவோட மாமியோட ஹாஸ்பிட்டல் போகணும் என்றா, மாமாவோட மாமியோட அவ மார்க்கெட்டுக்கு போகணும் என்றா, நான் ஏன் கபில் துவண்டு பொருந்திக் கொள்ளணும்? நான் ஏன் கபில் துணிக்காக இந்த மகர கொடுக்கணும்? தேவையில்லையே. கண்ணியமான சகோதரர்களை தனியா அனுப்பி அனுப்பி வாகனம் இருக்கிறது தனியா டிரைவ் பண்ணுங்க. பெண்கள் நல்லவர்கள், ஆனா ஷைத்தான் கெட்டவர். பெண்கள் நல்லவர்கள், அதனால தான் நிறைய பெண்கள் பாக்குறாங்க, ஏன் உணர்வு இந்த கணவன் மதிக்கிறார் இல்ல, திடீரென்று ஒருவர் இரக்கமாக பேசுறாரு, திடீரென்று அன்பாக பேசுறாரு, இப்ப அந்த பெண் அடே எவ்வளவு அழகாக பேசுறாரு, எவ்வளவு இரக்கமாக பேசுறாரு. இது ஃப்ரெண்ட்ஷிப் என்று ஆரம்பிச்சு கடைசியில தலாக்குல போய் முடியுது. ஃப்ரெண்ட்ஷிப் என்று ஆரம்பிச்சு நான் சொல்லித்தான் நீங்க விளங்க வேண்டும் என்று தேவையில்ல. இந்த இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூமும் நாளை கியாமத்துல சாட்சி சொல்லும். ஒவ்வொரு ரூமும் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லொஜ்ஜும் சாட்சி சொல்லும் நாளை கியாமத்துல. நாளையில இன்னைக்கு அந்நிய மக்கள் எங்களை பார்த்து சொல்லுறாங்க, பூஜகத்துமா மே முகதேஸ்வரா இன்னை கௌதக்கில தன்னுவத அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பொட்டக்கின் மமகலக்கிய அண்ணா முன்னால கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டு சொல்றாங்க, பார்த்தா வேற யாருடையோ ஒய்ஃப், வேற யாருடையோ கணவன் வந்திருக்கிறாங்க. மாற்று மத இனத்தவர்கள் பார்த்து சொல்றாங்க, இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செய்யக்கூடிய வேலை இல்ல. ஏன் அந்த பெண் யோசிக்கிறார், என் உணர்வு இவர் மதிக்கிறார் இல்ல, எனக்கு நேரம் தரார் இல்ல, எனக்கு டைம் தரார் இல்ல. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் திருமணம் செஞ்சுட்டு தந்த லைஃப் நைட்ட கழிக்கிறது ஹோட்டலுக்கு முன்னால, ஹோட்டலுக்கு முன்னால ஒரு கோலி ஒரு டீ அதை குடிப்பதற்கே இரண்டு மூணு மணித்தியாலங்கள். ஆனா வைஃப் வீட்டுல தனியா, பக்கத்துல ஷேப்பான், கையில போன், கையில எஸ்பி. இப்ப இந்த நைட் யாரோட கழியுது? பெண் பாவம் செய்யறதுக்கு யார தூண்டுறோம்? யாரு காரணமாக இருக்கிறோம்? பெண்களை குறை சொல்ல வானம், நாங்க தவற செஞ்சிட்டு பெண்கள மேல பழிய போட வானம். இதுதான் இஸ்லாம் தெளிவாக சொல்லுது, பெண்களுக்கு நீங்க நேரம் கொடுங்க, பெண்களுடைய உணர்வு மதிங்க. இது நீண்டொரு தலைப்பு, சுருக்கமா சொல்றேன். இரண்டாவது, பெண்களுடைய உணர்வு மதிக்கணும். மூணாவது, பெண்களுடைய உடலுடைய ஹக்கு, பெண்களுடைய உடலுடைய ஹக்கு. நாம யோசிக்கலாம், இதையும் இஸ்லாம் சொல்லிருக்கிறதா? தெளிவாக சொல்லிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நைட், ஒரு நாள் இரவு ஆயிஷா அம்மாவோட தூங்கி கொண்டு இருக்கிறாங்க, தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழ ஆசைப்படுறாங்க. நாங்க இந்த ஹதீஸ் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹுடைய தூதருடைய கால் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுதாங்க என்று ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஹதீஸ் எடுத்து பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நைட், அதாவது மிட் நைட், இரவுடைய நடுப்பகுதியில் எழும்பி ஆயிஷா அம்மா கிட்ட கேக்குறாங்க, ஆயிஷா அம்மா எனக்கு அனுமதி தாரீங்களா நான் போய் தொழுவதற்கு? எப்படி கேக்குறாங்க? ஆயிஷா அம்மா ரழியல்லாஹு அன்ஹா எனக்கு அனுமதி தாரீங்களா ஏன் ரப்ப போய் வணங்குவதற்கு? ஏன் அல்லாஹுடைய தூதர் அனுமதி கேட்டாங்க? இரவுடைய கடைசி பகுதியில தொழ போறதுக்கு அனுமதி கேட்க தேவையில்ல, நடுப்பகுதியில தொழுறதாக இருந்தா மனைவிக்கு அனுமதி கேட்கணும். ஏன்? அது மனைவிட ஹக்கு, மனைவுடைய டைம். ஆயிஷா அம்மா சொன்னாங்க எனக்கு தர விருப்பம் இல்ல, ஆனா அல்லாவுக்காக உங்களோட ரப்ப வணங்குவதற்காக என்று கேட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக நான் விட்டுத்தாரேன். அப்ப இப்படி இருக்கும் போது ஹோட்டலுக்கு முன்னால ஒரு மணி இரண்டு மணி வரைக்கும் நைட் அடிக்கலுமா? இரவு முழுக்காக சட்டின்ல வாழ்க்கையை கொண்டு போகலுமா? மனைவிட ஹக்கு, உடம்புடைய ஹக்கு சரியாக கொடுப்படல் என்றா என்ன நடக்கும்? ஒரு நாள் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவங்க பாதையில வாராங்க, ஒரு பெண் வீட்டுக்குள்ள இருந்து சொல்லுறா, ஏண்ட கணவன் என்னோட இல்லையே, எனக்கு மட்டும் தக்குவா இல்லை என்று சொன்னால் இந்த பெட்ல வேறொரு ஆண் இருப்பாரு, எனக்கு தக்குவா மட்டும் இல்லை என்றா என்னுடைய தேவைக்கு இந்த பெட்ல வேறொரு ஆண் இருப்பாரு என்று அந்த பெண் பேசினதோட உமர் ரழியல்லாஹு வீட்டுக்கு வராங்க. மகள் கிட்ட கேக்குறாங்க, மகள் ஒரு பெண் எவ்வளவு காலம் அவட வாழ்க்கைய தனிமையில கழிக்கலாம்? வாப்பா நீங்க கேட்கக்கூடிய கேள்வியா? சொன்னாங்க, நான் மகள் கிட்ட கேட்கல, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிடத்துல கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிடத்துல கேட்கிறேன். சொன்னாங்க, நாலு மாசத்துக்கு மேல ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை தனிமையில கழிக்கலா? உடனே உமர் ரழியல்லாஹு அன்ஹு எந்தெந்த நாட்டுக்கு கவர்னர்களாக, எந்தெந்த நாட்டுக்கு அமீராக அனுப்பி வச்சாங்களோ எல்லோருக்கும் சொன்னாங்க, நாலு மாசத்துக்கு மேலாக யாரும் இருக்கக்கூடாது, எல்லோரும் திருப்பி மதீனா மக்காவுக்கு வாங்க. கண்ணியமான சகோதரிகளே, நாங்க நாலு மாசம் அல்ல, வருட கணக்குல நான்டா சொல்லுறேன், யாராவது திருமணம் செஞ்சுட்டு இந்த ஒரு மாசத்துல வெளிநாட்டுக்கு போறேன் வந்தா திருமணம் முடிச்சு கொடுக்கவானும் ஹராம். சும்மரிக்கிற பெண்ணுக்கு தேவையை உண்டாக்கிட்டு போறது, இது வேறொரு தினால வேறொரு பிரச்சனையில போய் முடிவது, இது நான் சொல்லி விளங்கோடும் என்பது அல்ல. ஒரு பெண்ணும் கணவனும் என்பது வாழ்வதற்கு முடித்து கொடுப்பது இல்ல, கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டாங்க, ஒரு 10 வருடம் 5 வருடம் வாழ்ந்துட்டாங்க என்று சொன்னா அதற்கு பின்னால் மஷூரா பண்ணி வெளியில போறாங்க. வேற புள்ள கிடைச்சிக்கு பிள்ளைகளை பாக்குற டைம்லே போகிடும். இது முடிச்சு 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துல விட்டுட்டு போறாங்க. அந்த பெண்ணுக்கு தன்னுடைய தேவையை சொல்ல முடியாது. ஏனென்றா சில பெண்கள் அல்லாஹுடைய தூதருடைய காலத்துல சூசகமாக சொல்லி காட்டினாங்க. உஸ்மான் இப்னு மக்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்க மிகப்பெரும் ஒரு சஹாபி, அதாவது ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்பட்ட முதல் சஹாபி. இந்த சஹாபி திருமணம் செய்யறாரு. இவட மனைவி ஃபாத்திமா பின் கைஸ், ஃபாத்திமா அவர்களுடைய மனைவி ஹவுலா பின் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு மறுநாள் காலையில வராங்க. வந்தா புது பெண் மாதிரி இல்ல. ஆயிஷா அம்மா கேக்குறாங்க, என்ன அவங்களோட முகத்துல சந்தோஷத்தை காணல. சொன்னாங்க, எங்கட கணவன் என்றா நைட் எல்லாம் தக்பீர் இல்ல தொழுதார் என்று சொன்னா தஹஜ்ஜத்துக்கு தான் சலாம் கொடுப்பாரு, பகல் எல்லாம் நோன்பு, அவருக்கு எங்கட மேல எந்த ஆசையும் இல்ல தேவையும் இல்ல. இந்த காலத்துல எங்கட பெண்கள் சொல்றது போல நைட் எல்லாம் எஃபில, நைட் எல்லாம் வாட்ஸ்அப்ல, பகல் எல்லாம் பஜார் இல்ல. ஆயிஷா அம்மா உடனே அல்லாஹுடைய தூதர் இடத்துல சொன்னாங்க. அல்லாஹுடைய தூதர் கூப்பிட்டு கேட்டாங்க, உஸ்மான் ஏன் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லையா? சொன்னாங்க, இல்லையா ரசூலுல்லா, தக்பீர கட்டினா சலாம் கொடுக்க மனம் இல்லையா ரசூலுல்லா, பகலெல்லாம் நோன்பு பிடிக்காம எனக்கு இருக்க முடியாது. அல்லாஹுடைய தூதர் நோன்பை விட வச்சு தன்னுடைய மனைவியோட சேர சென்றாங்க. மனைவியுடைய ஹக்க கொடுங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இரவெல்லாம் இபாதத்துல கழிச்சாங்க. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூதருடைய மனைவிட்ட கேட்டாங்க, உங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது? நாங்க மாமமார் கேட்கறல்ல, நாங்க யாரும் கேட்கிற, நாங்க நினைச்சா முடிச்சு கொடுத்தோம் முடிஞ்சிட்டு இல்ல, கேட்கணும் ஃபேமிலி லைஃப் எப்படி போகுது, குடும்ப வாழ்க்கை சூசகமாக கேட்கணும், உம்ம மகள் கிட்ட கேட்கணும், உம் வாப்பா மகன் கிட்ட கேட்கணும். சாப்பாடு தராரா குடிக்க தரா என்பது மட்டுமல்ல, உங்களுடைய உடலுடைய தேவை அதை சூசகமாக எப்படி கேட்கணும் அப்படி கேட்கணும். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உங்களோட ஃபேமிலி லைஃப், உங்களோட இல்லறம் எப்படி போகுது? சொன்னாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இரவெல்லாம் தக்பீர், பகல் எல்லாம் நோன்பு. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்று இரவு அதே வீட்டுல தங்கி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தஹஜ்ஜத்துல விடாம மனைவியோட சேர சொன்னாங்க. மனைவியோட போய் உங்களுக்கு டைம் கொடுங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சரியான ஆத்திரம் கோபம். காலையில வந்தாங்க அல்லாஹுடைய தூதர் இடத்துல, யா ரசூலுல்லாஹ், இந்த சல்மான் இரவு என்ன தொலைவிடாம என்னோட மனைவியோட சேர சொன்னாரு, மனைவிக்கு டைம் கொடுக்க சொன்னாரு, நான் அல்லாஹ்க்கு டைம் கொடுக்க பார்த்தேன். இந்த சல்மான் என்ன சொன்னாரு தெரியுமா? யார சொல்லலா, கண்ணுக்கு ஒரு ஹக்கு இருக்குது, உடலுக்கு ஒரு ஹக்கு இருக்குது, குடும்பத்தோருக்கு ஹக்கு இருக்குதுன்னு சொல்லி என்ன தொலைவிடல யார சொல்லலா. சல்லல்லா அலிஸ்லாம் சல்மான் ரதியல்லான கூப்பிட்டு ஏசல்ல ரெண்டு பேரும் பார்த்து சொன்னாங்க, சதக்க சல்மான், சல்மான் ரதியல்லா சொன்னது தான் உண்மை. இபாரத்துக்கு மட்டும் நேரம் கொடுப்பதல்ல, பசாருக்கு மட்டும் நேரம் கொடுப்பதல்ல, வெளிநாட்டுக்கு மட்டும் நேரம் கொடுப்பதல்ல, தந்த மனைவிக்கு நேரம் கொடுக்கணும். நிறைய மக்களுக்கு தெரியாது, பிள்ளைகள் எத்தனாவது வகுப்பு படிக்கிறாங்க, வீட்டுடைய ஹாலா சின்ன, மனைவிக்கு என்ன தேவை? நாங்க நினைக்கிறோம் பணத்தை கொண்டு போய் மாதம் மாதம் நாலு நாள் கொடுத்தா தேவை பூர்த்தியாகுது. இல்ல, உட்காந்து பேசி பாருங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கும், சொல்ல யாரும் இல்லாம இந்த பெண்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க, வேறொரு உறவை தேடிக்கொண்டு போறாங்க. பண்பான சகோதரர்களை உடல் ரீதியான ஹக்கு கொடுக்கப்படணும். இறுதியாக தர்பியத் ரீதியான ஹக்கு, அதாவது இபாதத்துடைய லைன்ல பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஹக்கு. குர்ஆன் சொல்லுது, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, ஆண்களே உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கோங்க. குர்ஆன் சொல்லுது, நபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியே நீங்களும் தொழுங்க என்று சொல்வதற்கு முன்னால வஅமுர் அஹ்லக, உங்களோட குடும்பத்தை தொழ வைங்க, உங்களோட மனைவி மக்களை தொழ வைங்க, நீங்களும் தொழுங்க. அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறான், உங்களோட வீட்டுக்குள்ள எப்பொழுதுமே வகை இறங்கக்கூடிய வீடு நபியுடைய வீடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வீட்டுக்குள்ள குர்ஆனையும் ஹதீஸையும் வாசியுங்க, தலீம வாசியுங்க, வீட்டுக்குள்ள நல்ல விஷயங்களை முதாக்கரா செய்யுங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹிஸ்டரிய படியுங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த 4 உரிமைகளும் ஒரு ஆண் சரியாக கவனிச்சு, அதாவது மிகவும் கவனத்தோட இந்த 4 ஹக்கையும் ஒரு பெண்ணுக்கு கொடுப்பார் என்று சொன்னா யாரும் எவரும் காலி கோட்டுக்கு முன்னால போய் நிக்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த ஒரு ஹக்குல ஏதாவது ஒரு ஹக்க, இந்த 4ல ஏதாவது ஒரு ஹக்குல தரக்குறைச்சல் செய்தால் நல்ல யாபம் வச்சுக்கோங்க. எங்கட மனைவி தவறு செய்யல, நாங்க எங்கட மனைவிய தவறு செய்ய வச்சிருக்கிறோம். அல்லாஹ் மிகவும் அழகான முறையில இந்த 4 ஹக்குகளை பேணி மனைவியோட அன்போடு இறக்கமாக நடக்கக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. யார் எங்கட பாவங்களை குற்றங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்கட லைஃப் எங்கட வாழ்க்கை தலாக்குல போய் முடியக்கூடிய நிலைமைக்கு உண்டாக்கிறாதயா அல்லாஹ், கியாமத் வரைக்கும் என்ற வார்த்தையை நீ சொல்லி நானும் மனைவி எங்களோட குடும்பத்தோட எல்லோருமே நுழையக்கூடிய வாய்ப்பை தந்திரியா அல்லா. உலகத்திலே மனைவியோட அன்பாக நாளைக்கு மறுமையிலே அதே மனைவியோட நுழையக்கூடிய வாய்ப்பை தாயா அல்லா. மனைவியுடைய உரிமைகளை ஹக்குகளை பேணக்கூடிய கணவர்களாக எங்களை ஆக்கிரியா அல்லா. மனைவியுடைய ஹக்குகளை தரக்குறைச்ச செய்யக்கூடிய மனைவியை பாவம் செய்வதற்கு தூண்டி வைக்கக்கூடிய கணவர்களாக எங்களை ஆக்கிராதையா அல்லா. அல்லாஹுடைய தூதர் இந்த நாலு ஹக்கையும் எப்படி பேணி நடந்தார்களோ அப்படி பேணி நடக்கக்கூடிய நல்லவர்களாக நம்மை ஆக்கி நாளைய கியாமத்து நாளைய சாலிகங்கள் முத்தகைகள் சோதாக்கள் நாதாக்கள் அவுளியா சஹாபா பெருமக்களுடைய அல்லா அல்லாஹுடைய தூதராகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நுழைந்து உன்னுடைய லிக்கா உன்னுடைய சந்திப்பையும் உன்னுடைய ரிதா திருப்பத்தையும் அடையக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு